السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد: إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. وما توفيقي الا بالله عليه توكلت وهو رب الاسلام واليه اليك. على وجه الله நிகரற்ற குடும்பமாகிய எல்லாமல்ல அல்லாஹ் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அண்ணல பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்தியத்தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. வேறென்றுள்ள இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு ஜல்லஷானு தாலா அவனது அடியார்களாக இருக்கிற மனிதர்களை நேர்படிப்படுத்துவதற்காக குறுகிய கால இந்த உலக வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக மனித இனம் ஒரு கண்ணியமான மதிக்கத்தக்க ஒரு வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனது வேதத்தை இறக்கி தந்து அதற்கு விளக்கமாக நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பி தந்து வழிகாட்டியிருக்கிறான். மனிதனுக்கு அல்லாஹு தஆலா பல்வேறு உணர்ச்சிகளை வழங்கியிருக்கிறான். மனித படைப்பு என்பது மற்ற படைப்பினங்களை விட சற்று வித்தியாசப்பட்டது. அல்லாஹு தஆலா மலக்குமார்களை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவர்களுக்கு இறைவனுக்கு கட்டுப்படுதல் என்ற உணர்ச்சியை தவிர வேறு எந்த உணர்ச்சியுமே அவர்களுக்கு கிடையாது. இறைவனுக்கு மாறு செய்தல் என்பது அவர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல ஷைத்தானை ஜின்னை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதில் ஷைத்தான்களுக்கு அல்லாஹு தஆலாவுக்கு மாறு செய்கின்ற பண்பை மட்டும்தான் கொடுத்திருக்கிறான். வழிபடுதல் என்பது அவர்களுக்கு தெரியாது. மிருக இனங்கள் இருக்கின்றனவே, அதற்கு உள்ள உணர்ச்சிகள் பசி, காமம், பழிவாங்குதல் போன்ற உணர்ச்சிகள் அவைகளுக்கு இருக்கின்றன. இது அல்லாத வேறு உணர்ச்சி அவைகளுக்கு கிடையாது. அல்லாஹு தஆலா மனிதனை மட்டும் மலக்கியத் என்கின்ற மலக்குகளுடைய வழிபடுதல் என்கின்ற உணர்ச்சியையும், ஷைத்தானியத் என்கின்ற இறைவனுக்கு மாறு செய்கின்ற உணர்ச்சியையும், மிருகங்களுக்கு இருக்குகின்ற பசி, உறக்கம், காமம், ஆசை போன்ற உணர்ச்சிகளையும் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்து மனிதனை ஒரு கலவையான பல்வேறுபட்ட உணர்ச்சிகளின் கலவையான ஒரு இனமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஏன் அல்லாஹ்வுக்கு இந்த வேலை என்று சொன்னால், அப்போதுதான் வாழ்க்கை என்பது ருசியாக இருக்கும். ஏற்றதாழ்வுகள் என்பது இருக்க வேண்டும். இறை மறுப்பும் நிராகரிப்பும் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். முழுக்க முழுக்க உலகிலே வாழுகிற மனிதர்கள் இறைவனுக்கு முழுக்க முழுக்க மலக்குமார்களைப் போன்று கட்டுப்பட்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை ருசிக்காது. இறைவனுடைய சில குணங்கள் வெளிப்படாது. மன்னிக்கும் தன்மை, கிருபை என்கின்ற தன்மை, இதெல்லாம் வெளிப்படாமலேயே போய்விடும். அத்தனையும் செயல்பாடிலே இருக்க வேண்டும். அத்தனை விஷயங்களும், அல்லாஹ்வுடைய அத்தனை பண்புகளும் செயல்படுத்தப்பட வேண்டும். எதுவுமே அமைதியாக இருந்துவிடக்கூடாது என்ற காரணத்தினால் மனித படைப்பை ஒரு வித்தியாசமான படைப்பாக படைத்து அவனுள்ளே பலவிதமான உணர்ச்சிகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், மனிதர்கள் என்று சொன்னாலே அவர்கள் தவறு செய்கிறவர்கள் தான். தவறு செய்கின்ற இயல்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தவறு செய்கின்ற உணர்ச்சி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக காமம் என்கின்ற ஒரு உணர்ச்சி மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டால்தான் இனவிருத்தி என்பது உண்டாகும், அதனால் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசை என்பதும் ஒரு அளவுக்கு மேலே போனால்தான், வரம்பு மீறி போகிற போதுதான் அழிவு என்பது ஏற்படும். ஆனால் ஆசை என்பது மனிதனுக்கு உண்டாக வேண்டும், அது இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை உணர்ச்சிகளுக்கும் மனிதன் ஈடு கொடுத்து இந்த உலகத்திலே வாழ்ந்து அவன் ஜெயிக்க வேண்டும். மனிதன் எப்போது மலக்குமார்களை விட உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறான் என்று சொன்னால், இறை வழிபாடு இறைவனுக்கு கட்டுப்படுதல் என்கின்ற ஒரே உணர்ச்சியை மட்டும் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிற மலக்குமார்கள் மனிதர்களிடத்திலே தோற்று போவார்கள். எப்போது தெரியுமா? இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை உணர்ச்சிகளையும் தன்னுள்ள கட்டுக்குள்ளே வைத்துவிட்டு முழுக்க முழுக்க இறைவனுக்கு வழிபடுகிற போது அந்த மலக்குமார்களை கூட மிஞ்சி விடுகிறான். அதுவரையிலும் அவன் அந்த கட்டுப்படாத வரையிலும் அவன் மிருகத்தை விட கீழாக போய்விடுவான். எப்போது அந்த சுபாவம் வந்து விடுகிறதோ, இறைவனுக்கு வழிபடுகிற சுபாவம் வந்து விடுகிறதோ, இறைவனுடைய கட்டளைகளை மதித்து வாழுகிற சுபாவம் வந்து விடுகிறதோ, அப்போது அவன் மலக்குமார்களை உயர்ந்தவனாகி விடுகிறான். அப்படித்தான் நபிமார்கள் அத்தனை பேர்களும் மலக்குகளை விட உயர்ந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். அந்த பண்பு மனிதனுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதர்களிலேயே அல்லாஹு தஆலா சிலர்களை தேர்வு செய்து அவர்களுக்கும் நம்மை போன்ற எல்லா உணர்ச்சிகளும் இருக்கின்றன. நபிமார்கள் என்று சொன்னால் உணர்ச்சி அற்றவர்கள் இல்லை. அவர்களுக்கும் திருமணம் இருக்கிறது, பிள்ளை குட்டிகள் இருக்கிறார்கள், சம்பாத்தியம் இருக்கிறது, தொழில் இருக்கிறது, உலகத்துடைய எல்லா விதமான அம்சங்களும் நமக்கு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவர்களுக்கும் இருக்கிறது. பசி இருக்கிறது, உறக்கம் இருக்கிறது, தாகம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் அத்தனையும் அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்த காரணத்தினால் மலக்குகளை விட உயர்ந்த அந்தஸ்துக்கு போய்விட்டார்கள். மனிதர்களால் அப்படி முடியும், மனிதர்களுக்கு அது சாத்தியம்தான், முடியாதது என்பது கிடையாது என்ற காரணத்தினால்தான் அல்லாஹு தஆலா நபிமார்களை மனித இனத்திலே இருந்தே எடுத்து அனுப்பினான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். அந்த காலத்தில் உள்ள அறியாமை மக்கள் கேட்பார்கள், ஒரு மலக்கை அனுப்பக்கூடாத நபியாக அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்புகிற போது மனிதர் அல்லாத வேறு யாராகிலும் அனுப்பக்கூடாது என்றெல்லாம் கேட்டார்கள். அல்லாஹ் அதற்கு பதில் சொன்னான், அப்படி அல்லாஹ்வால் மலக்குமார்களை நபியாக அனுப்ப முடியும், ஆனால் அதை நீங்கள் பின்பற்ற முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு உங்களது உணர்ச்சியை போன்று கொடுக்கப்படவில்லை, உங்களுக்கு தரப்பட்டது போன்ற உணர்வுகள் அவர்களுக்கு கிடையாது, எப்படி பின்பற்ற முடியும்? அவர்கள் திருமணம் முடிக்க மாட்டார்கள், பிள்ளைகளை பெற்றெடுக்க மாட்டார்கள், பசி தாகம் என்பது அவர்களுக்கு கிடையாது, உறக்கம் என்பது கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு நபரை நீங்கள் எப்படி பின்பற்ற முடியும் என்று அல்லாஹ் கேட்பான். அப்ப மனிதர்களிலேயே இந்த உலகத்திலே வாழுகிற போது தங்களுக்கு தரப்பட்டிருக்கிற, தங்களது உடலிலே சுமத்தப்பட்டிருக்கிற அத்தனை உணர்ச்சிகளையும் தனக்குள் வைத்துக் கொண்டு அல்லாஹுக்கு வழிபட்டு வாழ முடியும் என்பது அல்லாஹு தாலாவுடைய முடிவு. எனவேதான் அல்லாஹு தாலா அந்த மனிதர்களிலே இருந்து நபிமார்களை அல்லாஹ் நமக்கு அனுப்பி தந்தான். நன்மையான காரியங்களை செய்கிற போது அதற்கு சவாப் இருக்கிறது இல்லையா? ஒரு ரெண்டரை காசு தொழுதும் என்று சொன்னால் அதற்கு நன்மை இருக்கிறது. தான தர்மங்கள் செய்தால் அதற்கு நன்மை இருக்கிறது. ஒரு சுபஹானல்லாஹ் என்று சொன்னாலும் நன்மை இருக்கிறது. ஒருவருக்கு நாம் ஒரு ரூபாய் அளவுக்கு தர்மம் செய்தாலும் அதற்கு நன்மை உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகளை பட்டியல் இருக்கிற போது நிறைய சொல்லி காட்டினார்கள். நீங்கள் திருமணம் முடித்த மனைவியினுடைய வாயிலே ஒரு கவளம் உணவை ஊட்டி கொடுப்பது இருக்கிறதே, அதற்கும் தர்மம் செய்து நன்மை உண்டு. உங்களது சகோதரர் அவருடைய அவர் கிணற்றிலே இருந்து தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள், அவர் வாளியை எடுத்துக்கொண்டு வந்தார், அந்த வாளியிலே அவருடைய வாளியிலே நீங்கள் தண்ணீர் நிரப்பி கொடுத்தாலும் தர்மம் செய்து நன்மை உண்டு. இப்படி நிறைய சொல்லியிருக்கிறார்கள். நன்மைகள் என்பதற்கு அளவு கிடையாது. இது அதே நேரத்தில் செல்லலாளர்களும் சொல்லியிருக்கிறார்கள், சின்ன நன்மையை கூட நீங்கள் கேவலமாக கருதாதீர்கள், மறுமையில் அந்த சின்ன நன்மை மற்ற நன்மைகளை விட உங்களுக்கு பெரிதாக கூட ஆகிவிடும், அதன் மூலம் கூட உங்களுக்கு ஈடேற்றம் கிடைத்துவிடும். எனவே நன்மைகள் என்று வருகிற போது எந்த நன்மைகளாக இருந்தாலும் சரி செய்துவிட வேண்டும், அதற்கு நன்மை உண்டு. தீமைகள் செய்தால் பாவம் உண்டு. ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா? ஒரு மனிதன் தீமை செய்வதற்குரிய வாய்ப்பு அவனுக்கு இருக்கிறது, என்று வருகிற போது அந்த நேரத்தில் அவன் தீமை செய்யாமல் அதை விட்டு விலகிவிட்டால் அதற்கும் நன்மை உண்டு. தீமை செய்யவில்லை என்று சொன்னால் சரி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி போயிட வேண்டியதானா? ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. ஒரு தீமை செய்வதற்குரிய வாய்ப்பு உனக்கு இருக்கிறது, அதற்குரிய சக்தி உனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிற போது அதிலிருந்து நீ விலகி கொண்டால் அதற்கு மகத்தான நன்மை உண்டு. எப்படி எப்படி நீ மற்ற நன்மைகளை காரியங்களை வணக்கங்களை செய்கிறாயோ அதுபோன்று வணக்கம் செய்த நன்மை உண்டு. ஒரு ஹதீஸிலே பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், நபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரபலமான ஹதீஸ் தான், பலமுறை கேட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் தான். தலைப்புக்கு சரியாக இருக்கிறது, பொருத்தமாக இருக்கிறது என்ற காரணத்தினால் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபஹத்து யுல்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌமலா லில்ல இல்லா லில்லுஹு. மறுமை நாளில எங்கேயுமே நிழல் இருக்காது அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை தவிர. மற்ற அத்தனை மக்களும் இறைவனுடைய அரசுக்கு கீழே இருக்கிற நிழலை அல்லாத வேறு மொட்டையாக அடிக்குகின்ற வெயில் தான் நின்று கொண்டிருப்பார்கள். அது எத்தனை வருடங்கள் என்று சொல்ல முடியாது. ஹதீஸ்கள்ல வருகிறது நீர் அதாவது வேர்வையிலே முங்கி இருப்பார்கள். குளத்தில் இருக்கிற தண்ணீரில் எப்படி மூழ்கி விடுகிறார்களோ அது போல வேர்வையிலே மூழ்கி கிடப்பார்கள். அவ்வளவு வேர்த்து போயிருக்கும். அந்த அளவுக்கு மனிதனுடைய தலைக்கு மேலே ஒரு ஜான் உயரத்தில் சூரியன் உதிக்கப்பட்டிருக்கும். கடுமையான வெப்பத்தில் இருப்பார்கள். ஹதீஸிலே வருகிறது அந்த வெப்பத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் நினைப்பார்களாம், நரகத்திற்கு தீர்ப்பளிக்கப்பட்டாலும் கூட நரகத்திலே போய் கிடந்து விடலாமே, அதைவிட கொடுமையாக வல்லவா இருக்கிறது என்று எண்ணுவார்களாம். அவ்வளவு கடுமையான வெப்பத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமே இறைவனுடைய அரிசிக்கு கீழே வந்து நிழல் கொடுக்கப்படும். அவங்களை மட்டும் அங்க அழைச்சு கொண்டு போய் அங்க நிறுத்தப்படும். வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. அதுல சொல்லலாம் இங்கே குறிப்பிடுகிறார்கள், ஏழு கூட்டத்தினர்கள் அப்படி கொண்டு போய் நிறுத்தப்படுவார்கள். நிழல் இல்லாத அந்த நாளையில அல்லாஹ்வுடைய அரசு மட்டுமே இருக்கிற, அரசனுடைய நிழல் மட்டுமே இருக்கிற அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லலாம் சொன்னார்கள். முதல் நபர் இமாமுன் ஆதிலுன், நீதமான தலைவர், மக்களுக்கு மத்தியிலே பொறுப்பாளியாக இருக்கிற போது அனைவர்களிடத்திலும் நீதத்தோடு நடந்து கொண்டவர், நேர்மையாக நடந்து கொண்டவர், அப்படிப்பட்ட தலைவர். இரண்டாவது சொன்னார்கள், அசவஜல், இரண்டாவது ஒரு வாலிபர். எப்படிப்பட்ட வாலிபர் என்று சொன்னால் தன்னுடைய வாலிப காலத்தை இறை வழிபாட்டிலே கழித்தாரே அவர், இறை வழிபாட்டிலே தன்னுடைய வாலிபத்தை கழித்தவர். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்குகின்ற அந்த பண்பை தன்னுடைய வாலிபத்திலே அடக்கமாக செய்தவர் இரண்டாவது நபர். அதை பத்தி விளக்கத்தை நான் பின்னால் சொல்கிறேன். அதற்கடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், வரஜுல் கல்புஹு முஅல்லகும் ஃபில் மசாஜிதி. மூன்றாவது நபர் யார் என்று சொன்னால் பள்ளிவாசலோடு தன்னுடைய இருதயத்தை தொடர்பு படுத்திக் கொண்டவர். அதுல நம்ம நிறைய பேர் வரமாட்டோம், ஏன்னா நம்ம தான் வாரத்துக்கு ஒரு வரலாச்ச. பள்ளிவாசலோடு தொடர்பு படுத்திக் கொண்டவர் என்று முஅல்லக் என்று சொன்னால் பள்ளிவாசல் விஷயத்திலே தன்னுடைய இருதயத்தை கெட்டி போட்டுக் கொண்டவர் என்பதாக அர்த்தம். அவர் வெளியிலே போகிற போது எப்படா பள்ளிக்கு போகுங்கிற நினைப்பு தான் இருக்கும். பள்ளிவாசலோடு அவ்வளவு நெருக்கமான தொடர்பு வைத்திருப்பவர். இவர் பள்ளிவாசலுக்கு வந்து இபாதத் செய்யாவிட்டாலும் கூட, சும்மாவே உட்கார்ந்திருந்தாலும் கூட, வீணான காரியங்களை ஈடுபடாமல் பள்ளிவாசல வந்து அவர் சும்மா உட்கார்ந்திருந்தாலும் கூட அவருக்கு இந்த நன்மை இருக்கிறது. அதற்கு அடுத்து சொன்னார்கள், வரஜிலுன், வரஜிலான், இரண்டு நபர்கள், தஹா அபா பில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரக்கா அலைஹி. மூன்றாவது நாலாவது ஐந்தாவது நபர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக வேண்டியே ஒருவரை ஒருவர் நேசம் வைத்தார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டியே ஒருவர் ஒருவர் பிரிந்து கொண்டார்கள். அவர்கள் நேசித்ததும் அல்லாஹ்வுக்காக, அவர்கள் பிரிந்ததும் அல்லாஹ்வுக்காக, வேறு எந்த நோக்கமும் அவர்களுக்கு இருக்கவில்லை. ஒருவரை ஒருவர் விரும்பினார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் விரும்பினார். வேற அவர் உதவி செய்தார் என்பதற்காக வேண்டியோ அல்லது வேறு உறவுக்காரர் என்பதற்காக வேண்டியோ அவர் மீது நேசம் கொள்ளாமல் இறைவனுக்காக நேசித்தார், இறைவனுக்காக ஒன்று சேர்ந்தார்கள், இறைவனுக்காகவே பிரிந்தும் போனார்கள். அப்படிப்பட்ட இரண்டு நபர்கள். அதற்கடுத்து வரஜுலுன் தஹத்துஹு இம்ராத்துன் லாத் ஹுஸ்னின் வ ஜமாலின் ஃபகால இன்னி அஹாஃபுல்லாஹ். அதற்கு அடுத்த நபர் யார் என்று சொன்னால் ஒரு அழகிய பெண், குலத்தாலும் குணத்தாலும் குடும்பத்தாலும் சிறந்த நல்ல அழகான தோற்றமுடைய ஒரு பெண், இவரை தன்னுடைய ஆசையை தீர்ப்பதற்காக வேண்டி இவரை அழைத்தார். யாருமே இல்லாத இடம். ஆனால் அவர் அவளிருந்து விலகிக் கொண்டு என்ன சொன்னார் என்று சொன்னால், அஹாபுல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், எனவே இந்த கெட்ட காரியத்திலே நான் ஈடுபட மாட்டேன் என்று அந்த நிமிடத்திலே யார் விலகிக் கொண்டாரோ அவரும் அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே நிழல் பெறுவார். அவருக்கு நல்ல சரியான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய எல்லா வகையான ரசூலுல்லாஹி சொல்லுகிற போது, தாத்து ஹுசைனின் வ ஜமாலின், நல்ல அழகிய ஹுசைன் என்று சொன்னாலும் அழகி, அதுக்கு மேல் ஜமால் என்று சொன்னால் இன்னும் பேரழகி என்று அர்த்தம். அது மாதிரி நல்ல பேரழகி இருக்கிற குலத்தாலும் குடும்பத்தாலும் சிறந்த விலையில இருக்கக்கூடிய, மற்ற தெருவிலே தெரியக்கூடிய பெண்களை போல அல்ல, இப்படிப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டிய அழைப்பு கொடுத்த போது அந்த மனிதர் நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொல்லி விலகிக் கொண்டாரே அந்த நபர். இன்னொரு மனிதர் யார் என்று சொன்னால், அவர் அல்லாஹுடைய பாதையிலே அல்லாஹுக்காக வேண்டி தர்மம் செய்தார், ஆனால் அந்த தர்மத்தை மிக மிக மறைத்து செய்தார். எந்த அளவுக்கு மறைத்தார் என்று சொன்னால், தனது வலதுகையிலே கொடுக்கக்கூடிய தர்மம் இடதுகைக்கு தெரியாதவாறு மறைத்துக் கொண்டார். வார்த்தைக்காக மட்டுமல்ல, அந்த அளவுக்கு ரகசியமாக வலதுகையிலே நிறைவேற்றுகின்ற அந்த தர்மம் இடதுகையும் அறியாத அளவுக்கு யார் மறைத்துக் கொண்டு தர்மம் செய்தாரோ அந்த நபர். அதற்கடுத்து வரஜிலும் இன்னொரு மனிதர் அல்லாஹ்வுடைய பெயரை அவருக்கு சொல்லப்படுகிற போது, அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்படுகிற போது அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியும், உணர்ச்சி பிளம்பாக மாறி அவருடைய உள்ளத்தில் உள்ளம் கரைந்து கண்களில் இருந்து கண்ணீர் வடிக்கிறாரே அந்த நபர் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸிலே பார்க்கிறோம், இந்த தர்மம் செய்கின்ற அந்த ஒரு செயலை தவிர மற்ற அனைத்துமே இங்கு தொழக்கூடியவரை தொழுவதைப் போலவோ ஹஜ் செய்வதை போலவோ அல்லது வேறு அமல்களை செய்வது போலவோ சொல்லப்படவில்லை. அதுக்கெல்லாம் நன்மை உண்டு, அது வகை வகையான வேறு வேறான நன்மைகள் உண்டு. இங்கே சொல்லப்படுகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், மனிதர்களுடைய மனதோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு மனிதர் தன்னுடைய வாலிப பருவத்தை அல்லாஹுக்கு வழிபடுவதிலே கழிப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஏனென்று சொன்னால், எல்லா விதமான சகல பாவமான இறைவனுக்கு விரோதமான செயல்களிலே ஈடுபடுகிற பருவம் வாலிப பருவம். இந்த வாலிப பருவம் அவ்வளவு மோசமானது, ஆபத்தானது. இந்த வாலிப பருவத்திலே நிகழ்கிற செயல்களால் தானே உலகமே, அதாவது தலைகீழாக போய்கொண்டிருக்கிறது. அந்த பருவத்தை ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலே வாழுகிற நிலையை, அந்த பண்பை ஏற்படுத்திக் கொண்டால் அவனுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து. அவன் வேற எந்த அமலும் செய்யல, எந்த அமலும் செய்யலை என்று சொன்னால், அவன் அதிகமான நபிலான வணக்கங்களை செய்யவில்லை, நபிலான நோன்புகளை செய்யவில்லை, நிறைய உம்ராக்களை செய்யவில்லை, நிறைய ஹஜ் எல்லாம் செய்யல, பரவலான காரியங்களை செய்தான், இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தான். அதே நேரத்தில் தன்னுடைய அந்த வாலிப பருவத்தை அல்லாஹுக்கு வழிபடுவதிலே அமைத்துக் கொண்டு இறைவனுக்கு மாறு செய்வதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டார் அப்படிப்பட்ட நபர். இன்னொரு நபர் யார் என்று சொன்னால், அழகிய ஒரு பெண் தன்னை அதாவது விபச்சாரத்துக்கு அழைத்த போது அதிலிருந்து தன்னுடைய மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு இறைவனை பயந்து விலகிக் கொண்டாரே அவர். தீமையிலிருந்து விலகுகிற போது, தீமை செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்பிலிருந்து அவர் தன்னை விலக்கிக் கொள்கிற போது எவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைக்கிறது. அரசுக்கு கீழே நிலையில ஒதுங்கியவர்கள் திரும்ப நரகத்துக்கு போக மாட்டார்கள். யாருக்கு அரசுக்கு கீழே இடம் கிடைத்ததோ அவர்கள் அல்லாஹ் திரும்ப நரகத்துக்கு அனுப்ப மாட்டான். ஏனென்று சொன்னால், அங்கே மனிதர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அரசுக்கு கீழே இருப்பார்கள். அதுக்கு பின்னாடி போயிட்டு அவர்களுக்கு ஹிசாபும் லேசாகிவிடும், சில நேரங்களிலே கேள்வி கணக்கே இல்லாமலும் கூட ஆகிவிடும், சொர்க்கத்துக்கு போய்விடுவார்கள். அப்படி என்று சொல்லுகிற போது ஒரு மனிதர் தன்னை தவறான பாதையில் தன்னை பாதுகாத்துக் கொள்கிற போது எவ்வளவு அந்தஸ்து கிடைக்கிறது. இன்னைக்கு என்னன்னா, எல்லாமே சீரழிந்து போயிருக்கிறது. சின்ன பருவத்தில் இருந்தே மனிதர்களுடைய அந்த உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகள் அதாவது கேட்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. விடலை பருவம் என்று சொல்வார்கள். ஆரம்ப காலத்தில் எல்லாம் கொஞ்சம் வயசு 20-25 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் இந்த காதல கீதல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்ப பார்த்தா பதினாறு வயசு பதினேழு வயசு அங்கிருந்தே ஆரம்பிச்சிருக்கு. நமது முன்னோர்கள் கவலைப்பட்டார்கள். அதாவது கோ எஜுகேஷன் என்று சொல்லுகிற கூட்டு கல்வி முறை, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற இந்த கல்முறையை ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்து வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு உலகமும் அதை ஏற்றுக்கொள்கிறது. அதெல்லாம் நாகரிகம் அல்ல என்று பேசியவர்கள் அவர்களே அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக இந்த முறை சரியில்லை என்று சொல்லுகிற நிலைக்கு வந்து விட்டார்கள். இது காதல் என்பதெல்லாம் ஒரு உணர்ச்சி, முதல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உணர்ச்சிகளிலே அது ஒன்று. மற்ற எல்லாத்தையுமே ஆசைப்படுகிறான். ஒவ்வொருவரும் வகையான ஆசைகளை வைத்திருக்கிறார்கள். சில பேர் வண்டியை மாத்திக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நல்லதான் இருக்கும், ஆனா அந்த மாதிரி வண்டி வாங்கணும். சில பேர்களுக்கு செல்போன் மீது ஆசை இருக்கிறது. வகை வகையான செல்போனை உபயோகப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். வாங்கின மூணு மாசத்துல ஆறு மாசத்துல கொடுத்து போட்டு வேற வாங்குவாங்க. சிலர்களுக்கு டிரெஸ்ஸிலே ஆசை இருக்கிறது. இப்படி பல வகையான ஆசை. அதன் மீது, பெண்களின் மீது ஏற்படுகிற ஒரு ஆசைக்கு பெயர் தான் காதல். மனிதனுக்கு வந்து இந்த இவைகள் நிரந்தரமாக எப்போதும் இருப்பது கிடையாது. மனிதர்களே இருக்கக்கூடிய சில ஹார்மோன் அந்த அந்த செயல்பாடுகள் அதிகரிக்கிற போது அந்த உணர்ச்சி கிளம்புகின்றன. ஆனால் என்ன பெரிய ஒரு பெரிய ஒரு கெடுதி என்னவென்று சொன்னால், அதனை பெரிய ஒரு மையமாக வைத்து, அது ரொம்ப பிரமாதமான ஒன்றாக நினைத்து, வாழ்க்கை என்றாலே அதுதான் என்கிற அளவுக்கு கொண்டு வந்து, அது இல்லை என்று சொன்னால் மனிதனுடைய இயக்கமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு மீடியாக்கள் அதை உயர்வுபடுத்தி விட்டனர். நமது பிள்ளைகள் வீட்டிலே இருந்து டிவியை பார்க்கிறார்கள், சினிமாக்களை பார்க்கிறார்கள். எந்த சினிமாவாக இருந்தாலும் இந்த சப்ஜெக்ட் இல்லாத சினிமா கிடையாது. அந்த அளவுக்கு அதனை மிக அளவுக்கு மீறி அளவு ஒரு மனிதனுக்கு உள்ள உணர்ச்சி, அந்த உணர்ச்சியை அந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சிறு குழந்தைகளாக இருக்கிற, பத்து வயது பதினோரு வயது குழந்தைகளாக இருக்கிற அந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே அது பதிந்து போய், ஓ வாழ்க்கைன்னு சொன்னா இதுதான், ஆணும் பெண்ணும் இணைந்து வாழு, அதாவது ஆசைப்படுவதுதான் என்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இதன் காரணமாக என்ன நடக்கிறது? எல்லா கிட்டத்தட்ட 95% நபர்களும் கற்பை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. மேலை நாடுகளில் தான் அந்த கற்பிழப்பு என்பது அதிகமாக காணப்படும். பட்டியல் அப்படித்தான் வருகிறது, சென்சஸ் அப்படித்தான், புள்ளி விவரங்கள் அப்படித்தான் சொல்லுகிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அமெரிக்காவில் அமெரிக்கா நாட்டினுடைய மக்களுடைய விஷயங்களில கிட்டத்தட்ட வருடத்திற்கு பிறக்குகின்ற குழந்தைகளில 50% குழந்தைகள் தவறாக பிறக்கின்றன என்ற புள்ளி விவரம் சொல்லி காட்டுகிறது. திருமணத்திற்கு முன்னாலேயே தவறான முறையில் குழந்தைகள் பிறக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரை ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டிருந்த நிலை மாறி அமெரிக்காவே உத்து நோக்கி அமெரிக்கா மக்களை போன்ற நிலை வந்துவிடுமோ என்று பயப்படுகிற அளவுக்கு இங்கே சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றன. ரோமாபுரி பேரரசன் ஒருவன் தன்னுடைய, அதாவது அந்த அவன் ஆட்சி காலத்திலே தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்துவதற்காக வேண்டி உலகம் முழுவதும் இருக்கிற மக்களை தன்னுடைய, அதாவது தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வரம் என்கின்ற பேராசையின் காரணமாக ஒரு பெரும் படை உருவாக்க நினைத்தான். ரோமாபுரியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அவன் சொன்னான், நீங்க அத்தனை பேர்களும், ஆண்கள் அத்தனை பேர்களுமே இந்த படையிலே சேர வேண்டும், இந்த படையின் மூலமாக உலகத்தை நாம் வெல்ல வேண்டும் என்று அவன் ஆணையிட்டான். அப்ப ஆணையிட்ட போது அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆண்கள் எல்லாம் அவனுடைய ஆணையை எதிர்த்தார்கள். ஏனென்று சொன்னால் அந்த மாதிரி எல்லாருமே நாட்டில் இருக்கிற எல்லாருமே படையிலே சேர வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தை விட வேண்டியது இருக்கிறது, குழந்தைகளை விட வேண்டியது இருக்கிறது, அதனால அந்த மாதிரி முடியாது, குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. இஸ்லாமும் அப்படித்தான் சொல்கிறது, குடும்பத்தை விட்டுலாம் போகக்கூடாது. அப்படி போறதுக்கு இஸ்லாத்திலே வழி கிடையாது. யாராரோ எதையாவது சொல்லிக்கிட்டு மக்களை அப்படி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்திலே அப்படி ஒன்று கிடையாது, ஒரு சட்டம் கிடையாது. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், குடும்பத்தை விட்டுவிட்டு குழந்தைகளை விட்டுவிட்டு நான் மார்க்கத்துக்காக போகிறேன் என்ற நிலை இஸ்லாத்திலே கிடையாது. அவன் அப்படி சொன்ன போது அந்த மக்கள் எதிர்த்தார்கள். அப்படியானால் நீங்க குடும்பம் இருந்தா தான் நீங்க வர மாட்டீங்க என்று சொல்லிவிட்டு அவன் அடுத்த உத்தரவு போட்டான், இந்த நாட்டில் இருக்கிற யாரும் திருமணம் செய்யக்கூடாது என்று உத்தரவு போட்டான். இருக்கிறவங்க பண்ணினவங்க போட்டோம், இனிமேல் கொண்டு யாரும் திருமணம் செய்யக்கூடாது என்று உத்தரவு போட்டான். இது மக்களுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருந்தது. இருந்தாலும் கூட அந்த காலத்திலே உள்ள மக்கள் எப்படி ஒரு அரசாங்க ஆணை ஒன்று இருக்கிற போது அதற்கு மாற்றமாக அரசாங்கத்தினுடைய கண்ணிலே மண்ணை தூவிட்டு எப்படி சில செயல்களை செய்வார்களோ அது போலவும் செய்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு காலத்தில் இருக்கிற மக்களும் ஒவ்வொரு விஷயத்தில திறன் பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப அந்த நாட்டிலே ரோமாபுரியிலே ஒரு சாது இருந்தார், அவர் துறவி. அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அரசருடைய ஆணை ஒரு பக்கம் கிடக்கட்டும் என்று சொல்லி ரகசியமாக சில நபர்களுக்கு என்ன செய்தார், திருமணம் செய்து வைத்தார். அவர்கிட்ட யாரு போய் இந்த மாதிரி இருக்கு எனக்கு திருமணம் செஞ்சுவீங்க, திருமணம் செஞ்சு வச்சிருவார். இதை அறிந்த அரசன் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த துறவியை சிறைபிடித்து சிறையிலே போட்டு வாட்டி வதக்கி அவரை சாகடித்து விட்டான், மரண தண்டனை நிறைவேற்றி விட்டான். அப்படி நிறைவேற்றப்பட்ட நாள் தான் பிப்ரவரி 14ஆம் தேதி. எனவேதான் அந்த நபருடைய நினைவாக, அந்த துறவியினுடைய நினைவாக காதலர் தினம் என்ற ஒரு தினத்தை இங்க அங்கீகரித்து, அதாவது எல்லாருமே அதை அங்கீகரித்தது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி இப்படி அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய இஸ்லாமிய குழந்தைகள், அவர்களுக்கு நாம் சிறு வயதிலே இருந்தே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒழுக்க பண்புகளை நாம் கொடுக்க தவறிவிட்டோம். அதுக்கு பாட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்தவுடனே என்ன இருக்கோ அதை பார்க்கிறார்கள், கேவலமான பாடல் காட்சிகளை பார்க்கிறார்கள், அரைகுறையாக ஆடக்கூடிய அதை பார்க்கிறார்கள். சீரியல் பார்க்கிற பழக்கம் நம்முடைய பெண்கிடத்தில் அதிகமாக இருக்கிறது, அதே சேர்ந்து குழந்தைகளும் பார்க்கிறார்கள். சீரியல் என்று சொன்னா பெரிய கதை, குடும்ப கதை, மருமக மாமியார் கதை, அதையெல்லாம் தாண்டி சீரியலும் இப்படிப்பட்ட ஆபாசம் முழுக்க முழுக்க நிறைந்து விட்டது. இதை பார்க்கிற போது இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இதுதான் வாழ்க்கை கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு உணர்வு உண்டாகி விடுகிறது. அவர்கள் பருவயதை அடைகிற போது எவனாவது ஒருத்த வந்து எதையாவது பேசுகிற போது, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுவோமா கல்யாணம் பண்ணிக்கிறோமான்னு சொல்லி பேசுகிற போது அது உள்ளத்திலே டக்குன்னு உட்கார்ந்துருது. அதுக்கு பிறகு பெற்றோர்கள் அதை எதிர்க்கிற போது பெற்றோர்களை விரோதிகளாக கருதுகிறார்கள். இரண்டு பேர்களையும் பிரிக்குகின்ற சூழ்ச்சியிலே இவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய மோசத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னால், மனிதனுடைய எந்த உணர்ச்சியும் நிரந்தரமானதல்ல, அது தற்காலிகமானதுதான். அந்த உணர்ச்சி நிறைவு வருகிற போது இரண்டு பேருக்கு மத்தியிலே கசப்பு உண்டாகிவிடும். உலகிலே நடைபெறுகிற அதிகமான விவாகரத்துகள் யாருக்கு நிகழ்கிறது தெரியுமா? யார் காதல் திருமணம் செய்து கொண்டார்களோ அவருடைய வாழ்க்கையில் தான் அதிகமான விவாகரத்து, அதிகமான மனமுடிவு எப்படி ஏற்படுகிறது சொன்னால் இவர்கள் தான் ஏற்படுகின்றன. கொஞ்ச காலங்களும் கூட அவர்கள் நிம்மதியாக ஒற்றுமையாக வாழ முடியாது, ஏன்னா அது ஒரு முசீபத்து. அந்த முசீபத்தை முதலிலே என்ன செய்ய விளங்க வேண்டும். அப்படி விளங்கினால்தான் நம்முடைய அல்லாஹ் நமக்கு என்ன நோக்கத்திற்காக வேண்டி நம்ம இங்கே படைத்திருக்கிறானோ, எந்த வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அந்த வாழ்க்கையை நாம் சரி செய்ய முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் மக்காவிலே ஒரு பெண்ணை இது போல விரும்பி வந்தார், காதலித்து வந்தார். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நாம் முஸ்லிமாகி விட்டோம் என்ற அந்த அந்த நிலை, அந்த நினைப்பு அவருடைய காதலை மறக்கடித்து விட்டன. அதான் சஹாபி. அதுக்கு பிறகு தொடரவில்லை. அவர் மதீனாவுக்கு வந்து விட்டார். மதீனாவுக்கு வந்து மதீனாவிலே ரசூலுல்லாஹோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். அதுக்கு பிறகு ஒரு நாள் மக்காவிற்கு ஒரு தற்செயலாக ஒரு வேலையாக போயிருந்தார். போயிருந்த போது தன்னுடைய பழைய காதலி அவள் ஒரு செவிட்டோரமாக செவற்றினுடைய நிலையிலே நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். பார்த்துட்டு இவர் பார்க்காத மாதிரி கிளம்பின உடனே அவ இவர் கூப்பிட்டார், இங்க வா, என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா என்று பேச்சு கொடுத்தால், இல்ல இல்ல அப்படின்னு இவரும் அழுப்பினார். கடைசியில் அவள் சொன்னார், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் இன்னைக்கு இரவு என்னோடு நீ இரு, நாம் ரெண்டு பேரும் இன்பமாக இருக்கலாம் என்று அழைத்தாள். அவர் மறுத்து விட்டார், அதெல்லாம் கூடாது, என்னுடைய மார்க்கம் அதை தடை செய்திருக்கிறது, அந்த எண்ணத்துக்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லி அவளிடம் தப்பித்து வந்து விட்டார். வந்த பிறகு அவருடைய மனதிலே ஒரு சிறிய உறுத்தல், ஏன் அந்த பெண்ணை நாம் காலை திருமணம் செய்தால் என்ன, நீண்ட காலங்கள் அவளோடு பழகி இருக்கிறோம், அவளோடு பேசி இருக்கிறோம், இப்ப இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவளையும் இஸ்லாத்திலே சேர்த்து திருமணம் முடித்துக் கொள்ளலாமே என்ற எண்ணம் வருகிறது. நேராக ரசூலுல்லாஹ் அவரிடத்திலே வந்தார். யா ரசூலுல்லாஹ், அந்த என்னுடைய பழைய காதலியை நான் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டார். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. அவர் விரும்பி இருந்தால் அவர் அந்த பெண்ணை திருமணம் முடிச்சுட்டு போயிருக்கலாம், ஆனா செய்யல. எங்க வந்தாங்க? ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்ட போது அமைதியாகி விட்டார்கள், பதில் சொல்லவில்லை. அதற்கு பிறகு அல்லாஹ் பதில் சொன்னார், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், எந்த ஒரு விபச்சாரியும் விபச்சாரனை தான் கல்யாணம் பண்ணுவான். அந்த பெண் விபச்சாரி, அதனால் அவளுக்கு பொருத்தமானவன் விபச்சாரம் செய்கின்றவன் தான். விபச்சாரம் செய்கின்ற ஆணைக்கும் பொருத்தமானவன் விபச்சாரம் செய்கின்ற பெண் தான். அது அல்லாது நல்லவர்கள் விபச்சாரியை திருமணம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் திருமறை இறக்கி வைத்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை அழைத்து சொன்னார்கள், அந்த பெண் உனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். இங்கே என்ன என்று பார்க்கிற போது ஒரு மனிதர்களுடைய உணர்வுகள் பலவிதமாக இருக்கும். அது வாலிப பருவம் என்று சொல்லுகிற போது கட்டுப்படாத பருவம், யாரையும் எதிர்த்து நிற்கின்ற பருவம், யாரு சொன்னாலும் அது அவர்களுக்கு கசப்பாகத்தான் இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு பருவம். அந்த பருவத்திலே ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தி அதிலிருந்து விலகி அதிலே அதை விட்டு விட்டு அவர் ஜெயித்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே நிழல் கிடைக்கிறது. அவ்வளவு பெரிய சந்தோஷமான நிகழ்வு அங்கே நடைபெறுகிறது. அது அல்லாமல் நாம் போகின்ற அந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் நாம் அடிமைப்பட்டு 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 போய்விட்டால் கடைசியிலே உலக வாழ்க்கையிலே சீரழிந்து போக வேண்டியதுதான் முடிவு. யாரும் காப்பாற்ற முடியாது. இறைவனுக்கு மாறு செய்கிற போது இறைவனுடைய வகுத்திருக்கிற அந்த வழிமுறையை விட்டுவிட்டு நம்மளுடைய மனோச்சையின்படி நாம் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து வாழ்கிற போது மிகப்பெரிய அழிவும் சீரழிவும் ஏற்படும். அந்த நிலையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உணர்ச்சிகளுக்கு இடம் தரக்கூடாது. அல்லாஹ் தஆலா எதற்கு மனிதனுக்கு மூளையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த மூளைதான் மனிதனுக்கு உணர்த்தும், எச்சரிக்கை செய்யும், இது தவறு, இது செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது என்று அவனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும். அதை விட்டு விட்டு அவன் மனப்போன போக்கிலே நடந்து கொண்டான் என்று சொன்னால் மிகப்பெரிய சிரமத்தை அவன் சந்திப்பான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடக்கிறது. நிறைய பேரை பாருங்க. அப்ப அதை முதலில் கவனித்துக் கொள்ள வேண்டும். இது போன்று மீடியாக்கள் சொல்லுகிற மனிதர்களுடைய பழக்கத்தில் இருக்கிற இந்த நடைமுறைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறு வயதில் இருந்தே ஏதாவது அந்நிய ஆண்கள் வீடுகளிலே வருகிறார் என்று சொன்னால் ஒதுக்கி பழக்கி வைக்க வேண்டும். சின்ன பிள்ளைதான், ரைட், தள்ளிடு. அது சாதாரணமாக ஸ்கூல்களிலும் சரி காலேஜுகளிலும் சரி சரளமாக ஆண்களோடு பேசுகிற ஒரு பழக்கம் இருந்து விட்டாலே வெக்கம் சுத்தமாக போய்விடும். பெண்களுக்கு இருக்க வேண்டிய வெக்கம் போய்விடும். அதுக்கப்புறம் அவர் பருவதை அடைகிற போது அது அவர்களுக்கு தவறாகவே தெரிவது கிடையாது. தவறான எண்ணம் என்ற எண்ணமே அவர்களுக்கு உருவாவது கிடையாது. ஏனென்று சொன்னால் சிறு வயதிலே இருந்தே மற்ற ஆண்களோடு அவர்கள் பேசியிருக்கிறார்கள், பழகி இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான், அப்துல்லாஹ்வின் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரண்டு கண்ணுமே தெரியாத நபர் ரசூலுல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி வந்தார். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அநேகமாக உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா என்று நினைக்கிற ரெண்டு பேருமே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபர் தான் வருகிறார் என்று தெரிந்து கொண்டு நீங்க ரெண்டு பேரும் இடத்தை விட்டு போங்க, உள்ள போங்க என்று சொன்னார்கள். மறைவாக போய் விடுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப அவங்க ரெண்டு பேர் கேட்டாங்க, யாரும் சொல்லல, அவருக்கு தான் கண்ணு தெரியாதே, அவர் எப்படி எங்களை பார்க்க முடியும் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு திருப்பி கேட்டார்கள், உங்க ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியுமல்ல என்று கேட்டார்கள். அவங்க தான் உங்களை பார்க்கறது தப்பா, நீங்களும் அவரை பார்ப்பீங்களா இல்லையா, அது தப்பு இல்லையா என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பேசினோம்னா பழமைவாதி என்று சொல்வார்கள் இல்லையா. பெருமானார் ஸல்லல்லாஹு ஏன் அந்த அளவுக்கு பக்குவப்படுத்த வேண்டும்? அது மாதிரியான ஒரு சபலம் சிறு அளவிலும் கூட இங்கே நடைபெறக்கூடாது. பள்ளிவாசல்ல ஏன் பெண்களை வர வைக்க கூடாதுன்னு சொல்றோம்? ஏன் பள்ளிவாசலுக்கு பெண்கள் ஜமாத்தே கிடையாது என்று ஏன் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய வருகை, அவர்கள் பூசுகின்ற வாசனை பொருள், அல்லது அவர்கள் அணிந்திருக்கின்ற கொலுசுடைய சப்தம், வலையுடைய சப்தம், இதை கேட்கிற போது ஆண்களுக்கு ஒரு சபலம் உண்டாகும். இங்க தொழுதுட்டு இருப்பாரு, அங்கு கிளுகள்னு சத்தம் கேட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் நடக்குது மற்றவங்களுடைய பள்ளிகள்ல. இங்க அமைந்திருக்காது தொழுகையில. அந்த நிலையே வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்களுக்கு ஜமாத்து கடமையே கிடையாது, வீட்டில் போய் தொழுது என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. எந்த அளவுக்கு மனிதர்களுடைய ஆண்கள் பெண்கள் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு எப்படி இப்படி எல்லாம் வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியுமோ அத்தனை வழிமுறைகளை இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது. அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு நாங்கள் இப்படித்தான் நடப்போம் என்று சொன்னால் அதிகமாக அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் மற்றவர்களுடைய கலாச்சாரங்கள் எப்படி நடக்கிறது அதுபோன்றுதான் இங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளிலிருந்து தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மார்க்கம் சொல்லுகிற வழிமுறையை நாம் பின்பற்றுவதற்கு ஆர்வப்பட வேண்டும், ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ் ரசூலும் சொல்லி தந்திருக்கிற வழி சாதாரணமான வழிகள் அல்ல, முக்கியமானது, நமக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடியது. அவைகளை உணர வேண்டும். வல்ல ரஹ்மான் இந்த உலகிலே வாழுகிற போது ஒழுக்கத்தை கடைபிடித்து சிறந்த மனிதர்களாக, கண்ணியமான மனிதர்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக என்று கேட்டு துறையை நிறைவு செய்கிறேன். வாசுதான் அப்துல்லா அப்துல்லா சொன்ன தொழுது கொடுக்கும்.